நேயர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் மேலும் ஒரு அமைச்சர் அரச தரப்பிலிருந்து விலகி எதிரணியில் சேர்ந்துள்ள விவரங்கள்.
හොඳින් ජීවත් වෙන්න පුළුවන් යහපත් වාතාවරණයක් මේ රටේ තියෙනවා ಅದ කියන එක පිළිබඳ අපි කවුරුත්
අරස තරපිලෙන්නේ எதிரணிக்கு மாரிய கிழக்கு மாகாண சபையின் முஸ்லிம் உறுப்பினர்களின் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது பற்றிய செய்திகள். இந்திய அரசு பல இணையதளங்களை முடக்குவது என்று எடுத்துள்ள முடிவு பற்றிய ஒரு பார்வை.
இதை மூடுவதால் அரசாங்கத்துக்கு என்ன பயன் என்று புரியவில்லை. இதை தடை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர் ஏதோ ஒரு சில ஆவணங்களை மட்டும் தடுப்பதற்காக முயன்றிருக்கலாம். நீங்கள் ஒரு சில நூல்களை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நூலகத்தையே மூட மாட்டீர்கள். ஆனால் அதைத்தான் இந்த அரசு செய்திருக்கிறது.
இந்த கடந்த ஆண்டு மற்றும் இந்தியாவில் 64 புலிகள் உயிரிழந்துள்ளது ஏன் என்பது குறித்த ஒரு பார்வையும் இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை. வாசிப்பவர்கள் சுவாமிநாதன் மற்றும் பூபாலரட்னம் சீவகன்.
சிரியாவில் நடைபெற்று வருகின்ற போரில் கடந்த 2014 மட்டும் 76,000 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர். சிரியாவில் உள்நாட்டுப் போர் 2011 துவங்கியதிலிருந்து இந்த அளவுக்கு உயிரிழப்பு வேறு எந்த ஆண்டிலும் ஏற்படவில்லை. கொல்லப்பட்டவர்களில் கால்வாசி பேர் பொதுமக்கள் என்று ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து செயல்படும் அமைப்பான சிரிய மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்திருக்கிறது. கொல்லப்பட்ட பிறர் அரச படைகளையும் ஜிகாத் அமைப்புகளையும் தீவிரவாத அமைப்புகளையும் சேர்ந்தவர்கள். அரசாங்க எதிர்ப்பு போராட்டமாக சிரியாவில் ஆரம்பித்த இந்த விடயம் சிறிது காலத்திலேயே உள்நாட்டுப் போராக மாறியது. இந்த போரில் இதுவரை 200,000 பேர் இறந்திருக்கின்றனர்.
எகிப்தில் தடை செய்யப்பட்ட முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்புக்கு உதவியதாக குற்றம் சுமத்தப்பட்டு தண்டிக்கப்பட்ட 3 அல்ஜசீரா தொலைக்காட்சி ஊடகவியலாளர்களின் வழக்கை மறு விசாரணை செய்யும்படி எகிப்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. முன்னாள் பிபிசி செய்தியாளரான பீட்டர் கிரீஸ் உட்பட 3 செய்தியாளர்களுக்கும் முன்னதாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. இன்னும் 1 மாதத்துக்குள் ஆரம்பமாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற மறு விசாரணையின் ஆரம்பம் வரையிலாவது இவர்கள் சிறையில் இருப்பார்கள். அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்படாமை குறித்து அவர்களது உறவினர்கள் அதிருப்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த வழக்கு எகிப்திய அரசுக்கு பெரிய அளவில் கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொடுத்திருப்பதாகவும் இந்த வழக்கை ஒரு முடிவுக்கு கொண்டு வர எகிப்திய அதிகாரிகள் விரும்புவதாகவும் கெய்ரோவில் இருக்கின்ற பிபிசி செய்தியாளர் கூறுகின்றார்.
டென்மார்க்கில் நடைபெற்ற 2 தீ விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். இருவருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கிறது. கிரைசாந்திமம் பாம்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற சட்ட விரோத பட்டாசு வெடியால் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக கருதப்படுகிறது. இந்த வகை வெடிபொருட்களில் 1 கிலோகிராமுக்கும் அதிகமான வெடிமருந்து இருக்கும். இது ஒரு வீட்டை உடைக்க இது போதுமானது. குழாய் மூலம் செலுத்தப்பட்டு வெடிக்கப்படும் இந்த பட்டாசுகளை வெடிக்க குறைந்தது 100 மீட்டர் தூர பாதுகாப்பு பகுதி தேவை என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்.
ஸ்வீடன் நாட்டில் 1 வார காலத்துக்குள் மசூதி மீது நடத்தப்பட்ட 3வது தீ வைப்பு தாக்குதல் என்று நம்பப்படும் சம்பவம் குறித்து குறைந்தபட்சம் 1 சந்தேக நபரையாவது ஸ்வீடன் நாட்டு போலீசார் தேடி வருகின்றார்கள். கிழக்கு நகரான உபசலாவில் முஸ்லீம் பிரார்த்தனை நிலையம் ஒன்று மீது பெட்ரோல் குண்டு ஒன்று வீசப்பட்டிருக்கின்றது. கட்டிடத்துக்கு தீப்பிடிக்கவில்லை. 2 பிரார்த்தனை நிலையங்கள் தீயால் நிர்மூலமானதை அடுத்து இந்த வாரம் முற்பகுதியில் போலீசார் அங்கு மசூதிகள் மீதான பாதுகாப்பை அதிகப்படுத்தியிருந்தார்கள்.
நேபாளத்தில் உள்ள பாதை வழியாக எவரஸ்ட் சிகரத்தில் ஏறுவதற்கான கட்டணம் 50%க்கும் அதிகமாக குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய கட்டணங்கள் புத்தாண்டு தினத்திலிருந்து அமலுக்கு வரும். இதுவரை முக்கிய சீசனில் எவரஸ்ட் சிகரத்தில் ஏற விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கு 25,000 டாலர்கள் கட்டணமாக இருந்தது. இனி கட்டணம் 11,000 டாலர்களாக இருக்கும். நேபாளத்தில் உள்ள டஜன் கணக்கான பிற மலை சிகரங்களை ஏறுவதற்கான கட்டணங்களும் குறைக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே ஏராளமானோர் எவரஸ்ட் சிகரத்தில் ஏற முற்படுவதால் அங்கே நெருக்கடி அதிகரித்துள்ளதாக கூறும் செயற்பாட்டாளர்கள் இதுகுறித்து கவலை வெளியிட்டிருக்கின்றனர். ஆனால் நேபாள அரசோ நாட்டு முழுவதிலும் உள்ள பல்வேறு சிகரங்களிலும் மலை ஏற்றத்தை ஊக்குவிக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கிறது.
நைஜீரியாவின் வடகிழக்கு நகரான கோம்பேயில் தற்கொலை போராளி ஒருவர் தெருவில் தனது குண்டை வெடிக்கச் செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்ததாக நம்பப்படுகின்ற அந்த தற்கொலை தாக்குதலாளி புதுவருடப்பிறப்புக்கான பூசை நடந்து கொண்டிருந்த ஒரு தேவாலயத்தை நோக்கி சென்று கொண்டிருந்ததாக போலீசார் நம்புகின்றார்கள். உள்ளூர் மருத்துவமனையில் காயமடைந்த 10 பேரை தான் பார்த்ததாக ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். நகரில் இருக்கின்ற முக்கிய ராணுவ தங்கம் விடுதியில் புதனன்று 4 குண்டுகள் வெடித்திருக்கின்றன. அதே தினத்தில் கோம்பையிலிருந்து அருகே ஜோபே மாநிலத்துக்கு சென்று கொண்டிருந்த பஸ்ஸில் குண்டு வெடித்ததில் 11 பேர் கொல்லப்பட்டார்கள். இதேபோல பல தாக்குதல்களை இஸ்லாமியவாத அமைப்பான போக்கோஹராம் அமைப்பு நடத்தியிருக்கின்றது. அதேபோல விளையாட்டுத் துறையில் ஊக்கமருந்து தடை குறித்த புதிய விதிகளின்படி இன்று முதல் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்துகளை பயன்படுத்தியவர்கள் மீதான தடை 4 ஆண்டுகளாக அதிகரிக்கப்படும். போதை மருந்து சோதனைகளை தவறவிடுவர்களுக்கு தண்டனைகள் அதிகரிக்கப்படுகின்றன. 12 மாதங்கள் 3 சோதனைகளை தவறவிட்டவர்களுக்கு 2 வருட தடை விதிக்கப்படலாம்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கை அரசிலிருந்து மேலும் ஒரு அமைச்சர் ஆளும் தரப்பிலிருந்து விலகி எதிர்தரப்பில் இணைந்து கொண்டுள்ளார். இதுகுறித்தும் தேர்தல் தொடர்பான மேலும் ஒரு தகவலுடன் கொழும்பிலிருந்து KS உதயகுமார்.
எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனவுக்கு ஆதரவளிப்பதாக உயர்கல்வி பிரதியமைச்சர் நந்திமித்ர ஏகநாயக்க தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் தலைமையில் இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே முன்னாள் பிரதியமைச்சர் நந்திமித்ர ஏகநாயக்க இதனை அறிவித்தார். யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ள போதிலும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் தவறியுள்ளதாக தெரிவித்த முன்னாள் பிரதியமைச்சர் நந்திமித்ர ஏகநாயக்க நாட்டில் மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டுமென்ற காரணத்தினால்தான் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க தான் தீர்மானித்ததாக அறிவித்தார். ஜனாதிபதியின் அதிகாரங்களை மேலும் பலப்படுத்திய அரசியல் யாப்பின் 18வது திருத்தத்துக்கு ஆதரித்து வாக்களித்தமை சம்பந்தமாக தான் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவித்தார். முன்னாள் பிரதியமைச்சர் நந்திமித்ர ஏகநாயக்க புலன்னறுவை மாவட்டத்தில் அமைந்துள்ள உள்ளூராட்சி சபைகளைச் சேர்ந்த 17 ஆளும் கட்சி உறுப்பினர்கள் இன்று எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்தனர். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த 5 உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவளிப்பதாக இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போது அறிவித்தனர். இதேவேளை கடந்த 2012 நாடு கடத்தப்பட்ட இலங்கை முற்போக்கு சோசியலிச கட்சியின் அரசியல் குழுவின் தலைவர் குமார் குணரத்னம் இன்று அதிகாலை இலங்கை வந்துள்ளார். இன்று கொழும்பில் நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றிய குமார் குணரத்னம் இனப்பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுக் கொடுப்பது சம்பந்தமாக மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகிய பிரதான வேட்பாளர்கள் தேர்தல் அறிக்கைகளில் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க தவறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். அதேபோன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது இனப்பிரச்சினைக்கான தீர்வு சம்பந்தமாக தனது நிலைப்பாட்டை கைவிட்டுள்ளதாக தெரிவித்தார்.
தமிழரசு கட்சி கடந்த காலத்தில் இது 13th Amendment கழிச்சு கொண்டிருந்தது, அப்புறம் உடையடியாக இப்போ அதை பற்றி ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் இப்போ ஜனநாயகத்துக்காக மைத்ரிபாலோட சேர்ந்து வேலை செய்கிறோம். அப்போ அந்த அலையன்ஸில் யார் இப்போ ஹெலோருமே இருக்குது. இப்போ ஹெலோருமே என்ன சொல்கிறது, ஹெலோருமே இப்போ இந்த மைத்ரிபாலோட இந்த அலையன்ஸுக்கு வர முதல் ஒரு 2-3 கிழமைக்கு முதல் என்ன சொன்னதுண்டா, தமிழரசு கட்சி வந்து இப்போ LTTE ஒரு பொலிட்டிக்கல் விங்னு தான் சொன்னது, பொலிட்டிக்கல் விங். அவள் அதே அந்த மாதிரி கட்சிகளோடு சேர்ந்து ஜனநாயகத்துருவாக தான் முயற்சி பண்ணுறது. இனி இது வந்து ஒரு பிழையான சந்தர்ப்பவாத
இதன் காரணமாகவே தனது கட்சி ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு தீர்மானித்ததாகவும் தெரிவித்தார் குமார் குணரத்னம். எதிர்கட்சிகளின் வாக்குகளை சிதறடிப்பதற்காக அரசாங்கத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்பாடொன்றுக்கமைய தான் இலங்கை வந்துள்ளதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக தெரிவித்தார். தனது கட்சி நீண்ட காலமாக நடத்திய போராட்டத்தின் பிரதிபலனாகவே இலங்கை வருவதற்கான விசா அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானித்ததாகவும் தெரிவித்தார் குமார் குணரத்னம். கடந்த 2012 கொழும்பில் கடத்தப்பட்ட குமார் குணரத்னம் சட்டவிரோதமாக விசா அனுமதி பத்திரமின்றி இலங்கையில் தங்கி இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு ஆஸ்திரேலியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
கொழும்பிலிருந்து BBC KS உதயகுமார். இதனிடையே அரசிலிருந்து விலகிய கிழக்கு மாகாண சபையின் முஸ்லிம் உறுப்பினர்களின் பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் உதயகுமார்.
கிழக்கு மாகாண சபையில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர்களின் போலீஸ் பாதுகாப்பு நீக்கம் தொடர்பான உத்தரவொன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஏற்கனவே மத்தியிலும் மாகாணத்திலும் ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பங்காளி கட்சிகளான குறித்த 2 கட்சிகளும் ஜனாதிபதி தேர்தலில் பொது எதிரணிகளின் வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு வழங்கி வருகின்றது. கிழக்கு மாகாண சபையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 7. இன்று மாலை வரை முன்னாள் மாகாண அமைச்சர்களான ஹாஃபிஸ் நசீர் அகமட் மற்றும் IM மன்சூர் உட்பட 4 உறுப்பினர்களின் போலீஸ் பாதுகாப்பு நீக்கம் தொடர்பான உத்தரவுகள் உரிய தரப்பினருக்கு கிடைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. தனது பாதுகாப்பு நீக்கம் தொடர்பாக BBC தமிழோசையுடன் பேசிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸைச் சேர்ந்த கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஏ எம் ஜமீல்.
திடீரென இன்று காலை கல்முனை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி எனக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உங்களுடைய அனைத்து பாதுகாப்பும் முன்னெடுப்புமாறு எனக்கு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது, உங்களுடைய பாதுகாப்பு உத்தரவுகளை அனுப்பி வைங்கள் என்று இடத்திலே கூறியிருந்தார். இந்த அரசு பழிவாங்குகின்ற நடவடிக்கைகளிலே உடனடியாக ஈடுபட்டிருப்பது எதையும் இந்த அரசு செய்யலாம் என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கின்றது. கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களுக்கு இரண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னுடைய பாதுகாப்பை முழுமையாக விற்றுவணப்பட்டிருப்பதுடன் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் எங்களுக்கு இருக்கின்ற அடிப்படை இரண்டு பாதுகாப்பு உத்தியோகங்களை பெறக்கூடிய நடவடிக்கைகளினை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரவுப் ஹக்கீம் அவர்கள் ஐஜிபியிடம் தொடர்பு கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்.
கிழக்கு மாகாண சபையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பில் தற்போது இரண்டு உறுப்பினர்கள் அங்கம் பெறுகின்றார்கள். இருவரது போலீஸ் பாதுகாப்பும் நீக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களது பாதுகாப்பு கடமையிலிருந்த போலீசார் தற்போது போலீஸ் நிலையங்களுக்கு திரும்பியுள்ளனர். தங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்ற சூழ்நிலையில் போலீஸ் பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளமை தங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்கின்றார் அக்கட்சியைச் சேர்ந்த மாகாண சபை உறுப்பினர் முகமது ஃபாரூக் சிப்லி.
இப்படியான இக்காரணங்களினால் எங்களால் சுதந்திரமாக இந்த ஜனநாயக ரீதியான ஒரு தேர்தலை நடத்துவதற்குரிய பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கு கூட எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமையை பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தல் எந்த அளவு தூரம் ஒரு நியாயமானதும் நீதியானதுமான ஒரு சுதந்திரமான தேர்தல்களாக இருக்கும் என்பதை எங்களுக்கு பல சந்தேகங்களையும் கேள்விக்குறிகளும் ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆகவே உயிராபத்துகள் அல்லது அச்சுறுத்தல் ஏற்படுமா இருந்தால் இது முழுக்க முழுக்க இந்த பிராந்தியத்திலே இருக்கின்ற அரசினுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்றவர்களும் இந்த அரசின்தான் முழுக்க முழுக்க அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்பதை என்னால் தெளிவாக சொல்ல முடியும்.
இதேவேளை குறித்த விடயம் தொடர்பில் போலீஸ் தரப்பு பதிலை பெற முயன்ற போதிலும் போலீஸ் ஊடக பேச்சாளரின் தொடர்பு கிடைக்கவில்லை.
நமது கிழக்கு இலங்கை செய்தியாளர் உதயகுமார். இதனிடையே வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கும் நடைமுறையை 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கியுள்ளதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த தகவல்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
வெளிநாட்டு குடியுரிமையுடன் வாழ்கின்ற இலங்கையர்களுக்கு இரட்டை குடியுரிமையை வழங்குகின்ற நடைமுறை ஜனவரி 1 இன்று முதல் மீண்டும் நடைமுறைக்கு வருவதாக இலங்கை பாதுகாப்பு அமைச்சு அறிவித்திருக்கிறது. இரட்டை பிரஜா உரிமையை வழங்குகின்ற நடைமுறையை இலங்கை அரசாங்கம் 2011 தற்காலிகமாக இடைநிறுத்தி வைத்திருந்தது. முன்னர் முதலில் 5 ஆண்டுகளுக்கு நிரந்தர வதிவிட உரிமையும் அதன் பின்னர் இரட்டை குடியுரிமையும் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் சொந்த நாட்டில் வந்து நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணத்தை முதலீடு செய்வதற்கும் பிள்ளைகளை அரச பள்ளிக்கூடங்களில் சேர்ப்பதற்கும் வசதியாக 5 ஆண்டுகால காத்திருப்பின்றி நேரடியாக இரட்டை குடியுரிமையை வழங்கிவிடுமாறு ஜனாதிபதியிடமும் பாதுகாப்பு செயலாளரிடமும் வெளிநாடுகளில் வாழ்கின்ற இலங்கையர்கள் கோரிக்கை விடுத்து வந்திருந்ததாக ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் தெரிவித்திருக்கிறார் பாதுகாப்பு அமைச்சின் சிவில் பாதுகாப்புத்துறையின் மேலதிக செயலாளர் தமயந்தி ஜெயரத்ன. வெளிநாடுகளில் வாழ்கின்ற இலங்கையர்கள் சிலர் அரசு அல்லது தனியார் துறைகளில் தொழில் பார்க்க விரும்புவதாகவும் தமயந்தி ஜெயரத்ன தெரிவித்திருக்கிறார். இந்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இரட்டை குடியுரிமையை உடனடியாக வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். பழைய நடைமுறையைப் போலல்லாமல் இனிமேல் இரட்டை குடியுரிமையை பெற விரும்புகின்றவர்கள் நேர்முக தேர்வு ஒன்றிலும் கலந்து கொள்ள வேண்டியிருக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்த நடைமுறையில் முதலில் அந்தந்த நாடுகளின் தூதரகங்கள் அல்லது உயர்ஸ்தானிகளாலயத்தின் அத்தாட்சிப்படுத்தலுடன் விண்ணப்ப பத்திரங்களை அனுப்ப வேண்டும். தூதரகம் அந்த விண்ணப்பதாரியின் தகைமை தொடர்பில் சான்றிதழ் அளித்த பின்னர் அந்த விண்ணப்பத்தை அமைச்சரவையின் சிறப்பு குழு ஒன்று ஆராயும். விண்ணப்பதாரி சமர்ப்பித்திருக்கின்ற ஆவணங்களை சரிபார்த்து உறுதியான பின்னரே அடுத்த கட்டத்துக்கு விண்ணப்பம் அனுப்பப்படும். அதன் பின்னர் விண்ணப்பதாரி நேர்முக தேர்வு ஒன்றில் கலந்து கொள்ள வேண்டும். நேர்முக தேர்வு முடிந்த பின்னர் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சரான ஜனாதிபதியின் அங்கீகாரத்திற்காக அந்த விண்ணப்பம் அனுப்பப்படும். ஜனாதிபதியின் சம்மதம் கிடைத்தவுடன் உடனடியாக இரட்டை பிரஜா உரிமை வழங்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சின் சிவில் பாதுகாப்புத்துறையின் மேலதிக செயலாளர் தமயந்தி ஜெயரத்ன கூறியிருக்கிறார்.
செய்திகளை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கான மானியத்தை நேரடியாக வங்கி கணக்குக்கு அனுப்பும் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கான மானியத் தொகையை நேரடியாக நுகர்வோரின் வங்கிக் கணக்கில் செலுத்தும் புதிய முறை இன்று முதல் நாடு முழுவதற்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசால் வழங்கப்படும் மானிய திட்டங்களில் வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்தவும் அதன் நற்பயன்கள் தடையில்லாமல் விரைவாக சென்றடையவும் கொண்டுவரப்பட்ட டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் என்கிற திட்ட முறையில் இது செயற்படுத்தப்பட்டு வருகிறது. முதல் முறையாக கடந்த 2013 ஜனவரி 1 என்று சில தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்களில் மட்டும் இந்த திட்டம் துவங்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக தேசிய குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு திட்டம், மாணவர் கல்வி நிதி திட்டம் மற்றும் சமையல் எரிவாயு மானிய திட்டம் என இந்த மூன்று திட்டங்களிலும் சோதனை முயற்சிகள் துவங்கப்பட்டன. அதன் தொடர்ச்சியாகவே கடந்த 2013 ஜூன் மாதம் 1 அன்று மத்திய பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 291 மாவட்டங்களில் சமையல் எரிவாயு மானிய திட்டத்திலும் இந்த சோதனை முயற்சி துவங்கப்பட்டது. சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கான மானிய தொகையை நேரடியாக நுகர்வோரின் வங்கிக் கணக்கில் செலுத்தும் புதிய முறைக்கு முதலில் ஆதார் அட்டை எண் அவசியம் என்று கூறப்பட்டு வந்தது. பின்னர் அதற்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டதால் வங்கி சேமிப்பு கணக்கு எண் மட்டும் இருந்தால் கூட அதுவே போதுமானது என்றும் அறிவிக்கப்பட்டது. இன்று இந்த 2015 துவக்க நாளில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள இந்த திட்டத்தின்படி நுகர்வோருக்கு 2 விருப்ப தேர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளது. இதில் உள்ள 2வது தேர்வு ஆதார் அட்டை எண் பெறாதவர்களும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் அவர்களுக்கு அளிக்கப்படும் மானிய தொகையை நேரடியாக தங்களது சேமிப்பு வங்கி கணக்கில் பெறுவதற்கான வசதி உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த புதிய நடைமுறையில் இணைவதற்கு 3 வரை காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு பின்பும் கூட நீட்டிப்பு காலமாக 3 காலம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு பின்னர் மானிய விலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விலைக்கு வாங்க முடியாத சூழல் உருவாகிவிடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த திட்டம் மக்களின் நேரடி பயன்பாட்டுக்கு உதவும் என்றாலும் கூட இதில் சில குறைபாடுகள் இருப்பதாக தெரிவிக்கிறார் சென்னை வாசியான அறிவானந்தன்.
கேஸுக்காக மானியத்தை வந்து வங்கியில செலுத்துறதா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறது வந்து ஒரு நல்ல ஸ்கீம் தான். ஆனா அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஏழைகளுக்கு உதவும் அப்படிங்கறதுல ஒரு ஐயப்பாடு இருக்கு. எப்படின்னாக்கா கவர்மெண்ட் வந்து மானியத்தை வந்து பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுடுறாங்க. அதை எடுக்கணும் அப்படிங்கும் போது அந்த ஒருத்தங்க வந்து அதுக்கு மெனக்கெட்டு காலையில இருந்து போய் அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக பேங்க்ல கியூல நின்று அதை எடுக்கணும். பிரைவேட் பேங்க் அப்படிங்கும் போது ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இதே ஒரு கவர்மெண்ட் பேங்க்கு போனீங்க அப்படின்னாக்கா அரை நாள் இதுக்காக அவங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து ஏடிஎம்ல போய் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா இப்போ ரீசெண்டா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணபடி 5 தான் யூஸ் பண்ண முடியும் ஏடிஎம். அதுக்கு மேல யூஸ் பண்ணா 20 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இப்ப இதுக்காக போய் அவங்க பணம் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அதுல ஒரு வாட்டி அவங்களுக்கு ஆப்ஷன் வந்து கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு கஷ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இப்ப அந்த பணம் வந்து எத்தனை நாள் அவங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும் அந்த ஒரு கொஸ்டின் அது வந்து திருப்பி வந்து அவங்க அதை வந்து செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து இடர்பாடுகளை நீக்கும் அப்படிங்கறதும் கொஸ்டின்
என்றார் சமையல் எரிவாயு நுகர்வோரான சென்னை வாசி அறிவானந்தன்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். இந்தியாவுக்குள் 32 இணையதளங்களை தடை செய்யுமாறு இணைய சேவையை வழங்கும் நிறுவனங்களுக்கு இந்திய அரசு உத்தரவிட்டிருப்பதாக இணைய சுதந்திரத்திற்கான செயல்பாட்டாளர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள். இந்திய அரசு தரப்பிலிருந்து இதுகுறித்து அதிகாரப்பூர்வமான கருத்து வெளியாகாத நிலையில் ஆளும் பாஜகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலைவர் அரவிந்த் குப்தா இந்திய அரசின் பயங்கரவாத எதிர்ப்பு படையின் ஆலோசனையின் பேரிலேயே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தனது ட்விட்டர் மூலம் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிராக ஐசிஸ் அமைப்பின் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த இளையதளங்கள் மட்டுமே தடுக்கப்பட்டிருப்பதாகவும் அரவிந்த் குப்தா கூறியிருக்கின்றார். அரசின் இந்த நடவடிக்கை குறித்து சென்னையில் இருக்கும் இணைய செயல்பாட்டாளரும் தொழில்நுட்ப வல்லுநருமான மணி மணிவண்ணன் அவர்களிடம் பேசினார் எல்ஆர் ஜெகதீசன்.
32 தளங்களுக்கு தடை விதிப்பதாக செய்திகள் அறிவிக்கின்றன. அவை பெரும்பாலும் இந்திய நாட்டுக்கு எதிரான செயல்பாடுகள், இவற்றை ஆதரிக்கும் செய்திகள் அல்லது அது போன்ற செய்திகளை தடுப்பதற்கான உரிமை அந்த அடிப்படையில் தடை செய்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அவர்கள் சொல்வது என்னவென்றால் அவர்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அதன்படி செக்ஷன் 69A அந்த உரிமைப்படி இந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறோம் என்று அவர்கள் யாரோ ஒருவருக்கு அனுப்பிய அந்த ஆணையின் படியை சென்டர் ஃபார் இன்டர்நெட் அண்ட் சொசைட்டி இன் பெங்களூர் அவர்கள் இதை தெரிவித்திருக்கிறார்கள். அதன் மூலம் தான் இந்த செய்தி கூட தெரிய வந்திருக்கிறது. இது எல்லா இணையதள மேற்பார்வையாளர்கள் உடனுக்குடன் செய்திருக்க முடியாது. இது ஜனவரி 1 அதனால் அவர்களுக்கு எத்தனை ஆட்கள் காத்திருப்பார்கள் என்று தெரியாது. இது இப்போதைக்கு சில நிறுவனங்கள் இதை தடை செய்வதாக செய்துவிட்டதாக அறிகிறேன். பல நிறுவனங்களில் இன்னும் இந்த இணைப்புகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த வரும் வாரத்தில் இதனுடைய தாக்கம் பலருக்கு தெரிய வரும்.
இதில் தொழில்நுட்ப வல்லுநராக நீங்களாகட்டும் மற்றும் இணையத்தின் கருத்து சுதந்திரம் கருத்துரிமைக்காக போராடும் அமைப்புகளாகட்டும் இதை விமர்சிப்பதற்கு என்ன காரணம், அரசின் இந்த முடிவை விமர்சிப்பதற்கு என்ன காரணம்?
ஏனென்றால் கிட்டத்தட்ட அவர்கள் இணையத்தையே தடை செய்து விட்டார்கள் என்று சொல்லலாம். ஏனென்றால் இணையத்தின் மிக மிக முக்கியமான ஒரு பங்கு அதன் ஆவண கலரி archive.org என்று அன்பாக அழைக்கப்படும் அந்த அமைப்பு கிட்டத்தட்ட 1996 இருந்து இன்று வரை இன்டர்நெட்டில் இருக்கும் எல்லா தளங்களையும், வெளியிலே நம்ம பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய எல்லா தளங்களையும் அது பேக்கப் செய்து வந்திருக்கிறது. அதில் வே பேக் மெஷின் என்ற ஒரு அமைப்பின் மூலம் நாம் 1997 ஒரு இணையதளம் இருந்ததென்றால் அதை போய் பார்க்கலாம். இணையத்தில் எதுவுமே அழியாமல் காப்பதற்கு இது உதவி செய்கிறது. இதை மூடுவதால் அரசாங்கத்துக்கு என்ன பயன் என்று புரியவில்லை. இதை தடை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர் ஏதோ ஒரு சில ஆவணங்களை மட்டும் தடுப்பதற்காக முயன்றிருக்கலாம். நீங்கள் ஒரு சில நூல்களை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நூலகத்தையே மூட மாட்டீர்கள். ஆனால் அதைத்தான் இந்த அரசு செய்திருக்கிறது. தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், கிட்ஹப் என்ற ஒரு தளத்தை தடை செய்திருக்கிறார்கள். இந்த கிட்ஹப் என்பதில் உலகில் இருக்கும் பல கணி வல்லுநர்கள் புரோகிராமர்ஸ் சேர்ந்து பல திட்டங்களை உருவாக்கி அதற்கான மூல நிரல்களை சோர்ஸ் கோடுகளை உருவாக்கி பகிர்ந்து கொள்கிறார்கள். இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஓபன் சோர்ஸ் என்று அழைக்கும் மூல நிறுவன அந்த நிரல்கள் எல்லாமே அதில் இருக்கிறது. இதில் sourceforge.net என்ற ஒரு தளம், அதுவும் முக்கியமான தளம். GitHub என்றது மிக மிக முக்கியமான தளம். இந்த இரண்டு தளங்களையும் முழுக்க முழுக்க தடை செய்திருக்கிறது இந்த ஆணையில். இது இந்த வாரம் இன்று விடுமுறை நாள் முடிந்து நாளைக்கு வேலைக்கு வரக்கூடிய நிறுவனங்கள் பலவற்றில் இது மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி.
இது தவிர பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் சில இணையதளங்களும் இதில் அடங்கும் என்று கூறப்படுகிறது. அந்த மாதிரி பொதுமக்கள் அன்றாட பாவனைக்கு பயன்படுத்தும் இணையதளங்களும் இதில் தடை செய்யப்பட்டிருக்கிறதா இந்த உத்தரவின் மூலம்?
ஆமாம், விமியோ யூடியூப் என்பதற்கு இணையான விமியோ என்ற தளம், அதில் வீடியோக்கள் நிறைய இருக்கும். பொதுமக்கள் இதில் நிறைய வீடியோக்களை பகிர்ந்து கொள்வார்கள். பல திரைப்பட காட்சிகள் அல்லது தொலைக்காட்சி பதிவுகள் இவையெல்லாம் அதில் இருக்கும். நான் அடிக்கடி இதை ஃபேஸ்புக்கிலும் பார்ப்பதுண்டு. அதையும் தடை செய்வார்கள் செய்திருக்கிறார்கள். அந்த தடை பொதுமக்களை உடனடியாக பாதிக்க தொடங்கும் என்று நான் கருதுகிறேன். இம்கூர், டெய்லி மோஷன் அண்ட் பேஸ்பின், இது போல இதெல்லாம் உலகத்தில் மிகப்பெரிய புகழ்பெற்ற தளங்கள். அவை அனைத்தையுமே இவர்கள் தடை செய்திருக்கிறார்கள்.
அதே சமயத்தில் ஒரு அரசு என்பது தீவிரவாதத்திற்கு எதிரான முயற்சிகளை எடுப்பதில் இது போன்ற முயற்சிகளில் மற்ற நாட்டு அரசாங்கங்களும் ஈடுபட்டுத்தானே செய்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது இந்திய அரசை மட்டும் இதில் நீங்கள் எப்படி குறை கூற முடியும்?
இந்திய அரசை மட்டும் குறை கூறுவதில் அர்த்தமில்லை, அது உண்மைதான். ஆனால் இதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. முதலில் சொல்கிறேன், உண்மையிலேயே தீவிரவாதிகள் இதை பயன்படுத்துகிறார்கள் என்றால் இதை தடை செய்வது முட்டாள்தனம். தீவிரவாதிகள் என்ன செய்கிறார்கள் என்பதை உளவு பார்ப்பதற்கு இது அரசுக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடியது. இது இவையெல்லாம் சுதந்திரமாக எங்கே யார் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்காணிக்கக்கூடிய தளங்கள். இந்த தீவிரவாத எதிர்ப்பில் மிக கடுமையாக ஈடுபட்டு வந்திருக்கும் அமெரிக்க அரசு மிக ஆர்வமாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தடை செய்யவில்லை, ஆனால் இந்திய அரசு மட்டும் தடை செய்கிறது. இதற்கு என்ன பொருள்?
சென்னையில் இருக்கும் இணைய செயல்பாட்டாளரும் தொழில்நுட்ப வல்லுநருமான மணி மணிவண்ணன். இந்தியாவில் கடந்த ஆண்டு மற்றும் 64 புலிகள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதை தேசிய புலிகள் காப்பக ஆணையம் எப்படி பார்க்கின்றது என்று அதன் உறுப்பினர் முருகானந்தம் அவர்களிடம் கேட்டேன்.
64 புலிகள் இந்தியாவில் வந்து கடந்த 2014 இறந்ததுன்றது ஒரு பெரிய துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் தானுங்க. ஒரு புலியோட வயசு ஆவரேஜ் பார்க்குறப்போ 12-14 இயர்ஸுங்க. இப்போ 64 புலிகள் இறந்து போகுதுன்றப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷத்துக்கு உண்டான பலனே வந்து விரையான மாதிரிங்க. ஏன்னா இப்போ புலியை வளர்த்துறதுக்கு இப்போ 12 இயர்ஸுக்கு வந்து NTCA 600,000 ரூபா ஒரு புலிக்கு ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணுறாங்க. இந்த செலவு அது பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 64 புலிகள் இறந்து போறதுன்றது ஒரு பெரிய துரதிருஷ்டமான ஒரு விஷயம்.
64 புலிகள் வந்து இறந்து போனதுக்கு என்ன காரணம்?
வேட்டையாடுதல் ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் வயது காரணமாக இறக்கின்றன. அதுக்கு அடுத்ததாக வந்து டெரிட்டோரியல் ஃபைட்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சண்டையில வந்து டாமினன்ட் டைகர் தான் ஜெயிக்கும். அப்ப அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு புலி வந்து வீக்கர் செக்ஷன் வந்து அது போயிருது. அப்புறம் இன்ஃபைட்டிங், அதுங்களுக்குள்ளேயே நடக்கிற சண்டைங்க. கடைசியாக நோயின் காரணமாக இறக்கின்றன.
ஒரு புலிக்குட்டி பிறந்து அது முழுமையாக வளர்ச்சி அடைந்து நல்லபடிக்கு உலா வருவதற்கு குறைந்தது 5 ஆண்டுகள் ஆகும். புலிகளை காப்பாற்றுவதற்காகத்தான இந்த தேசிய புலிகள் காப்பக ஆணையம் இருக்கிறது, நீங்களும் அதுல ஒரு உறுப்பினர். அப்போ உங்க ஆணையம் வந்து சரியா தன்னுடைய கடமையை செய்யல அல்லது புலிகளை பாதுகாக்க தவறிவிட்டன அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை வச்சா என்ன பதில் சொல்ல போறீங்க?
இது ஒரு தவறான கருத்தாகும் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, புலிகள் இறப்பதற்கு முக்கியமான காரணம் வந்து வேட்டையாடுறதுனால அதிகமா இறந்துட்டு இருந்ததுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து அதெல்லாமே கம்ப்ளீட்டா வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ NTCA நார்ம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எல்லா சேன்ச்சுரிஸ்லயும் அதுக்கு உண்டான பேசிக் இதெல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அதனால போச்சிங்கனால வந்து புலிகள் இருக்கிறது இப்போ வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு. ஒரு சில இடங்களில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சார்.
கடந்த ஆண்டு வந்து இந்த அளவுக்கு பெரிய அளவில் புலிகள் உயிரிழந்துள்ளது வந்து அதிலிருந்து என்ன பாடங்களை வந்து தேசிய புலிகள் காப்பக ஆணையம் வந்து கற்றுக்கொண்டிருக்கீங்க?
கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் வந்து 15 புலிகள் இறந்திருக்கின்றன சார். அதுல நீலகிரியில் வந்து 9 புலிகள் இறந்திருக்கின்றன. அந்த 9 புலிகள்ல வந்து புலிக்குட்டிகள் 4, அப்புறம் அடல்ட் டைகர்ஸ் வந்து 4. January 2, 2014 ஒரு புலி மேன் ஹீட்டர் சொல்ற அளவுக்கு இருந்ததுங்க. அது வந்து 3 மனிதர்களை அது கொன்று விட்டது. அதற்காக வேண்டி அதுக்கு ப்ரிகாஷன் எடுத்து அதுக்கு ட்ராங்குலைஸ் பண்ணி அது பிடிக்கலாம்னு மேக்ஸிமம் ட்ரை பண்ணோம். பட் அது தாக்கம் வந்த காரணத்துக்கனால வந்து அதையும் சுட வேண்டியதாயிடுச்சுங்க. ஸோ இது எல்லாம் சேர்த்து மொத்தம் 9 டைகர்ஸ் போன வருஷம் நீலகிரியில் மாத்திரம் இருந்திருக்குங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தேசிய கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நோய் வாய்ப்பு இருப்பது கூட குறைவாக இருக்குதுங்க. ஏன்னா இப்போ டைகர் சேன்ச்சுரிஸ் எல்லாம் டைகர் ரிசர்வ்ஸ் ஆயிடுச்சுங்க. அப்போ அதுல வந்து நல்ல ப்ரிகாஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இனி நம்ம வந்து டெக்னிக்கல் ஸ்டடிஸ் நிறைய பண்ண வேண்டியிருக்கு, ப்ரிசர்வேஷன் அண்ட் கன்சர்வேஷன். இது வரைக்கும் வந்து புலிகள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அந்த தகவல் தெரிஞ்சுதான் நம்ம போய் பார்த்துக்கிறோம். அதுக்கு மேற்பட்ட நடவடிக்கைகள் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். இனி மேற்கொண்டு புலிகள் வந்து காயமோ அல்லது நோய் வாய்ப்பட்டு இருக்கிற விரைவா அது இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக்க புலிகள் இறப்பை வந்து தடுக்கிறது மாத்திரம் இல்லாம சேவ் பண்ணலாம். ஆனா இந்த காட்டுல எந்த இடத்துல புலி அடிபட்டிருக்கு இல்ல மற்ற காரணங்களா நோய் பட்டிருக்குன்றது நமக்கு டெக்னிக்கல்லா வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னா அது எந்த அளவு ஆகுன்றது வந்து இப்போ வந்து சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க.
இந்திய தேசிய புலிகள் காப்பக ஆணையத்தின் உறுப்பினர் முருகானந்தம். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு வழக்கை கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி CR குமாரசுவாமி விசாரிப்பார் என்று சற்று முன்னர் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வகேலா இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். சீனாவில் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் 30 அதிகமானவர்கள் பலியாகியுள்ளார்கள். இதுகுறித்த கூடுதல் BBC விவரங்களை தருகிறார் சீவகன்.
சீனாவில் அதிக சனத்தொகையை கொண்ட நகரமான ஷாங்காயில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குறைந்தது 36 பேர் உயிரிழந்ததுடன் 47 பேர் வரையில் காயமடைந்திருக்கின்றார்கள். இரவு களியாட்ட விடுதியிலிருந்து வீசப்பட்ட பணத்தை மக்கள் அள்ளச் சென்றதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. வரலாற்று சிறப்புமிக்க பண்ட் நதியோர மாவட்டத்தில் 2015 ஆண்டு புத்தாண்டு புறப்பு கொண்டாட்டத்துக்காக பெருந்திரளான மக்கள் கூடியிருந்த நிலையிலேயே இந்த சனநெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு குறித்த கவலைகள் காரணமாக ஷங்கையில் இந்த வருட புத்தாட்டு கொண்டாட்டங்கள் சிறிய அளவிலேயே நடந்தன. ஆனால் அங்கு ஒரு பெரிய அழிவு நடந்துவிட்டது. ஒரு எண்ணலின் ஊடாக ஒருவர் பண நோட்டுகளை வீச அதை பொறுக்க முண்டியெடுத்த மக்களினால் சனநெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. காயமடைந்தவர்கள் பல மருத்துவமனைகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு உறவினர்கள் அவர்களது நிலையை அறிய வேதனையுடன் காத்து கிடக்க நேர்ந்தது.
மருத்துவமனைக்குள் என்ன நடக்கிறது என்பது இப்போது எனக்கு தெரிந்தாக வேண்டும். உள்ளே போக பலர் கேட்டிருக்கிறார்கள். காயமடைந்தவர்களின் பட்டியலை வெளியிடுமாறு கேட்டோம். பலர் மயங்கியுள்ளனர். ஆனால் எந்த பதிலும் இல்லை.
சீனாவின் அழகிய நகரங்களில் ஒன்றான ஷங்கையில் 24 மில்லியன் மக்கள் பண்ட் என்ற நீர்க்கரையில் தமது புதுவருட பாரம்பரிய நிகழ்வுகளை கொண்டாடுவார்கள். ஆயிரக்கணக்கானோர் இந்த வருடமும் அதற்காக கூடியிருந்தார்கள். மக்கள் எதிர் திசையில் நகர முற்பட்டதாக காயமடைந்த ஒருவர் கூறுகின்றார்.
நாங்கள் படியின் கீழே இருந்து மேலே நகர முயன்றோம். மேலே இருந்தவர்கள் கீழே வர முற்பட்டார்கள். ஆகவே மேலே இருந்து வந்தவர்களால் நாங்கள் கீழே தள்ளப்பட்டோம். அப்படியே படிகள் உருண்டு விழுந்து விட்டோம்.
சன நெருக்கடியை குறைப்பதற்காக இந்த வருட வான வேடிக்கை ரத்து செய்யப்பட்டது. ஆனால் சன நெருக்கடியை கட்டுப்படுத்த முடியவில்லை. நெரிசலில் எல்லாம் நொறுங்கி போய்விட்டன. இந்த விடயம் குறித்து விரைவான புலன் விசாரணை நடத்துமாறு சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்.
சீனாவின் ஷாங்காய் நகரில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் பொழுது பலர் உயிரிழந்தது குறித்த BBC தகவல்களை தமிழில் தந்தவர் சீவகன். இனி தலைப்புச் செய்திகள்.
2014 ஆண்டில் சிரியாவில் 76,000 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றார்கள். எகிப்தில் முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்புக்கு ஆதரவாக செயற்பட்டதாக தண்டிக்கப்பட்ட 3 செய்தியாளர்களின் வழக்கு மறுவிசாரணைக்கு வருகின்றது. நேபாளத்தில் எவரஸ்டில் மலையேறுவதற்கான கட்டணம் குறைக்கப்படுகின்றது. விளையாட்டுத்துறையில் ஊக்கமருந்து தடை குறித்த புதிய விதிகளின்படி இன்று முதல் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்துகளை பயன்படுத்தியவர்கள் மீதான தடை 4 ஆண்டுகளாக அதிகரிக்கப்படுகின்றது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள் நேயர்களே. பிபிசி தமிழோசையின் இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சியையும் bbctamil.com எனும் இணையதளத்திலும் நீங்கள் கேட்டு கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். அதேபோல ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக தளங்கள் மூலமும் உடனுக்குடன் உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் பதிவு செய்யலாம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.